எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையில் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீ ராத்திரி வேளையில் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணினே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது என்று ஊர்க்கமாக இரத்த வேர்வையோடு ஜெபம் பண்ணினீர். எங்களுக்காக மீட்பின் கிரயத்தை செலுத்துவதற்காக அவ்வளோ ஊக்கமாக ஜெபம் பண்ணினீர். கர்த்தாவே, நீர்தாமே சிலுவை மரணத்தை சந்தித்து ரெடெம்ஷனை சம்பாதித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, பசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. இயேசுவே, உமக்கு சூத்திரம். உம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ராத்திரி வேளையிலே அந்த சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அந்த ஜபத்தை ஆண்டவரே நீர் கேட்டு அந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினீர். நீர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பேதுருவை விடுதலை ஆக்கினீர். பேதுரு அந்த சபையாரை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவங்களுடைய ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எந்த ஆண்டவரே டோரும் எந்த பூட்டும் அந்த பேதுருவை தடை செய்ய முடியவில்லை, எல்லாமே திறக்கப்பட்டது. கர்த்தாவே, அந்த கட்டுகள், அந்த பூட்டுகள், அந்த கதவுகள் எல்லாத்தையும் உடைத்து போட்டீர். கர்த்தாவே, விடுதலை நீர் கட்டளையிட்டி. அதே போல் இந்த ஆண்டவரே ராத்திரி வேளையிலும் சாத்தான் கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்து. அவிசுவாசம் ஆண்டவரே, அது கவலை கண்டவரை, போராட்டங்கள், இருமனதான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். பயத்தை அப்புறப்படுத்தும். சாத்தான் கொண்டு வருகிற சகல கிரியைகளை அப்புறப்படுத்தி எங்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கும். விடுதலையோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க தைரியமாக ஜீவிக்க எங்களுக்கு அனாய்ச்சிங் தருவீராக. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தினாலே நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. அந்த ராத்திரி வேளையில் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று அந்த மைத்தி ஏஞ்சலோடு போராடும் பொழுது, கர்த்தாவே, பொழுது விடியும் வரைக்கும் அவன் போராடினான். அவனுடைய இரவு ஜெபத்தை நீர் அங்கீகரித்தீர். கர்த்தாவே, அவனை ஆசீர்வதித்தீர். அன்று முதல் அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆனது. அவனை யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற்றினீர். கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்களும் அவர்களைப் போல ஊக்கமாக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவீராக. நீர் ஆவியை ஊற்றாத பட்சத்திலே நாங்கள் ஜெபிக்க முடியாது. நாங்கள் மாம்ச பலத்திலே ஜெபிக்க முடியாது. எங்களுடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் மூலமாக ஜெபிக்க முடியாது. உங்களுடைய ஆவியினாலே ஜெபிக்க எங்களுக்கு அனாய்ச்சிங் தருவீராக. நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன் என்று பவுல் சொன்னோனமாக நாங்கள் இன்றைக்கு ராத்திரியிலே ஆவியிலே ஜெபிக்க உதவி செய்யும். இந்த சரீரத்தை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். சீசர்கள் ஆண்டவரே நீர் ஜெபிக்கும் பொழுது தூங்கி தூங்கி விழுந்தார்கள். மாம்சம் பலவீனமானது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னி. கர்த்தாவே, இந்த ஆவியிலே எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய மாம்ச பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். கனநித்திரையின் ஆவியை அப்புறப்படுத்தும். வேறு சிந்தை உடையவர்களாக இராதபடி நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒன்றையே கேட்டோம், அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நீங்கள் விசுவாசமுள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். விசுவாசத்தை எங்களுக்கு தருவீராக. கேட்குற செய்தி எங்களுக்கு விசுவாசத்தை தரட்டும். இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஜபத்தினாலே, விண்ணப்பத்தின் ஆவினாலே எங்களை நிரப்புவீராக. கடைசி மட்டும் நாங்கள் உற்சாகத்தோடு காத்திருக்கத்தக்கதாக, விழிப்போடு காத்திருக்கும்படியாக உதவி செய்யும். இந்த ஜபம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். நாங்கள் இதில் பங்கு பெறுவது நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற கிருபத்தார். இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே. விழித்திருந்து நாங்கள் சாத்தானை ஜெயிக்க உதவி செய். இந்த எதிராளியாகிய பிசாசை நாங்கள் இந்த விழிப்பு ஜபத்தின் மூலமாக ஜெயிக்க கிருபத்தார். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தருவீராக. தாமைத்து கொண்டுகிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்பட வேண்டும், எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக கடைசி மட்டும் காத்திருக்க உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னமானது இந்த மண்டலத்தை நிரப்பட்டும். கர்த்தாவே, இந்த பகுதியிலே உம்முடைய ஆவியின் பிரசன்னமே இருக்கட்டும். நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் பயபக்தியோடு கடைசி வரைக்கும் காத்திருக்க பலத்தை தார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாற்றையும் மன்னிப்பீராக. எங்களை இரத்தத்தால் கழுவி பசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தை வாய்ஸ் ஆஃப் த பிளட்டில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையானது எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுடைய ஜபங்களுக்கு எந்த தடை இல்லாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் அல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் 36-38 வரைக்கும். மத்தேயு 9 36 38 வரைக்கும்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்களுமே மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார். அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 ஊழியத்தை செய்தார். 30 33 வரைக்கும் யூதயா, சமாரியா, கலிலேயா என்ற பகுதியிலே ஊழியம் செய்தார். அவருடைய பிரசங்கத்தை சுமார் 40 ஜனங்கள் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜூரிடிக்ஷன், அவருடைய எல்லையானது யூதயா, சமேரியா, கலிலேயா தான். அதுக்கு மேலே அவர் போகலை. மதம் மீதி இருக்கிற ஊழியத்தை தம்முடைய சீசர்கள் கையில் ஒப்படைத்தார். அவர்கள் உலகமெங்கிலும் போனார்கள். தோமா, இயேசுவினுடைய சீசன், முதலாம் நூற்றாண்டிலேயே இங்கே சென்னைக்கு வந்தார். இங்கே சத்தியத்தை அறிவித்து அவர் மரித்து போனார். அதனால் உலகமெங்கிலும் அந்த 12 சீசர்கள் முதலாம் நூற்றாண்டிலேயே சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு போதுமான பண வசதி கிடையாது. அந்த காலத்தில் விதமான டிராவலிங் ஃபெசிலிட்டி கிடையாது. ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கப்படலை, மோட்டார் சைக்கிள் கூட கிடையாது. மாட்டு வண்டி காலம்தான், குதிரை வண்டி காலம். அவ்விதமான ஒரு காலத்திலே அவர்கள் உலகம் முழுதும் சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் இந்த வசதி கூட கிடையாது. பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு சென்றார்கள். அதிகமாக படிப்பும் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவர்கள் வந்து உலகம் முழுவதும் சத்தியத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் என்று நம்ம நினைக்கும் பொழுது, அருமையானவர்களே, அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அதை கொண்டு சென்றார்கள். ஆமென். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 அந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் அவங்க ஊழியத்தை கொண்டு சென்றார்கள். அவங்க கொண்டு போன சத்தியமானது ரொம்ப ஸ்டாண்டர்ட் மெசேஜாக இருந்தது, ஆவிக்குரிய செய்தியாக இருந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாக அறிவித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சாபனங்கள் போல குறைவான செய்தி கிடையாது. ஜனங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி அவர்களை மீட்புக்குள்ள வழி நடத்தினார்கள். அதனால் இந்த டயக்ராமை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஏரியா தான் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ஏரியா பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு சபை காலத்தை பார்க்கும்பொழுது, இந்த எபேசு சபை காலம், அப்போஸ்தல சபை காலம், இதை ஏரியாவை கால்குலேட் பண்ணால் இதுதான் ஜாஸ்தி. அதனால் உலகத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள் எப்பொழுது இருந்தார்கள் என்றால் முதலாம் நூற்றாண்டில்தான் இருந்தார்கள். ஆரம்பத்தில் தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது வர வர சுருங்கி போய் நம்ம இன்றைக்கி ஹெட்ஸோன் வந்திருக்கிறோம். இடைவெளியை தாண்டி ஹெட்ஸோன், ஹெட்ஸோன் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, நம்ம பாட்டு வேர்டில் இல்லை. அதனால் நம்ம பாட்டு வேர்டை தாண்டி நம்ம முத்திரைகள் திறக்கப்பட்டது, அதான் இடைவெளி. அதை தாண்டி இப்பொழுது நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரும்பொழுது இப்போதான் மிக குறைவான கிறிஸ்தவர்கள். உலகத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்தா இப்போதான் அதிக கிறிஸ்தவர். உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ் தான். இந்து நாடு நேபாள் மட்டும்தான் இந்து நாடு, இந்தியா இந்து நாடு கிடையாது. இந்து நாடாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் உலகத்தில் ஒன்லி ஒன் கண்ட்ரி நேபாள், அதுதான் ஹிந்து கண்ட்ரி. கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள், ஆக்சுவலான உண்மையான கிறிஸ்தவர்கள் இப்பொழுது தான் ரொம்ப குறைவு. எப்பொழுது அதிகம்? ஆதி காலத்தில் தான் அதிகம், அப்போஸ்தலர் காலத்தில் அதிகம். ஏன்னா அவங்க ட்ரூ மெசேஜை போதித்தாங்க. இப்போ இருக்கிற பாஸ்டர் உலகப்பரமானவங்க, ஆடம்பரமானவர்கள், பாவத்தையும் நேசிப்பாங்க, வார்த்தையும் போதிப்பாங்க. அதனால் அந்த சத்தியமானது அது வந்து ரேப்சரை ஏற்படுத்துமா, அவங்களுக்கு மீட்பை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. ஆனால் சீசர்கள் போதித்த எல்லா சத்தியமும் மீட்பை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அவங்க 12 பேரும் கரெக்ட், உலகம் முழுசும் கொண்டு சொன்னார். யூதாசுக்கு பதிலாக ஆண்டவர் வந்து பவுலை கொண்டார். அதனால் 12 டிசைபிள் மெசேஜ் வந்து ரியல் மெசேஜ். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி நிறைய இருக்குது, அறுப்பு நிறைய இருக்குது. உலகமே என்ன செய்ய என்றால் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது, வயல் விளைஞ்சு இருக்குது, அறுப்பு மிகுதி. The harvest truly is plenteous, but the laborers are few. ஆனால் வேலைக்காரர்கள், வேலையாட்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள். எப்பொழுது அவர் சொல்லுகிறார் என்றால், when he saw the multitudes, திரளான ஜனங்களை பார்க்கிறார். திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் யூத மார்க்கமானது லவோதிக்க கண்டிஷனில் இருக்கிறது. வேதபாரர், பரிசேயர் பைபிளை நல்லா படிச்சிருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணதில் திறமையானவங்க. பால் தினரன் பேசுனா அட்ராக்டாக பேசுவார். ஆனால் முழுக்க முழுக்க அவங்க உலகம்தான், அவங்க ஃபேமிலியே வேல்டி, ஒரே பொய் பேசுவது. தங்களை ஏழையாக காமிக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆடம்பரங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரங்களிலும் கோடீஸ்வரங்க, அவ்வளோ பெரிய பணக்காரங்க. அவங்களுடைய பேச்சு திறமையினால் இதை எல்லோருமே அட்ராக்ட் ஆகிறாங்க. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் அவங்க செய்யலை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில். இதோ இயேசு கிறிஸ்து அவிதமான பிரசங்கம் பண்ணலை. அவருடைய வார்த்தையில் அனாய்ச்சிங் இருந்தது, அவருடைய வார்த்தையில் கிரேஸ் இருந்தது. தீர்க்கதரிசி அவிதமான பிரசங்கத்தை பண்ணலை, அவர் ஆவியிலே பண்ணினார். அதனால் பாருங்கள், அதற்கு பின்பு வந்தது இந்த 7 ஏஞ்சல்ஸ். அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு ஆண்டவர் இந்த 7 ஏஞ்சல்ஸை கொண்டு வந்தார். இந்த 7 ஏஞ்சல்ஸ் அந்தந்த காலத்தில் வந்து லேபரர்ஸாக இருக்காங்க, அறுவடை செய்கிற லேபரர்ஸாக. அது அறுப்பு மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள். அதை ஏற்ற வேலையில் அறுவடை செய்ய வேண்டும். நெல் வந்து முற்றி விட்டதென்றால் அது கோல்டன் கலராக மாறும் பொழுது, அதில் இருக்க பச்சைலாம் போன பிறகு அந்த நெல் கோல்டன் கலரில் மாறும் பொழுது உடனே அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய தாமதித்தால் அந்த நெல் செடி என்ன செய்யும் என்றால் வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துடும். அப்போ கீழே விழும்பொழுது அங்கே அந்த சேத்துல விழும்பொழுது அது யாராவது நடந்து சென்றால் அல்லது அந்த நெல்லானது அந்த சேத்துல என்ன செய்யும் என்றால் முளைச்சிரும், எல்லாமே முளைச்சிரும், எல்லாம் வேஸ்டாக போயிடும். அவ்வளோ நாள் பயிர் வச்சது, அதுக்காக செலவு பண்ணது, எல்லாமே வேஸ்டாக போகும். அதனால் அது நிமிந்து நிற்க சொல்லே அறுத்தணும், அது கீழே சாயக்கூடாது, அஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. உங்களுக்கு அநேருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் நாலாப்பு படிக்கையிலேருந்து விவசாயத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்கிறேன். அப்படி எங்கள் காலேஜ் படிக்கும் முறைக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறக்கும்னாலும் வேலை செய்யணும், போயிட்டு வந்த பிறகு வேலை செய்யணும், லீவு நாளில் முழுசுமாக தோட்டத்தில் வேலை செய்யணும். படின்னு எங்கள் அம்மா அப்பா சொன்னதே கிடையாது, ஒரு முறை கூட படின்னு சொன்னது கிடையாது. இப்போ இருக்க பிள்ளைகளை எப்படி படி படிங்கிறோம், ஒழுங்காக படிக்க மாட்டேது. அதுக்கு எவ்வளோ பணம் கட்டுறோம், ஃபீஸ் கட்டக்கூட ஃபீஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்கி போய் கட்டணும். அப்போல்லாம் ஃபீஸ் ரொம்ப குறைவு. அதுதான் அந்த நேரத்து படிப்பேன். அதுவும் 20 வயசுலேருந்து அதுலேருந்து சென்னையில் இருக்கிறேன். இந்நாள் வரைக்கும் 4வது படிக்கிலேருந்து இந்நாள் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ரெஸ்டிங் எதே இல்லை, என் லைஃப்பை நினச்சி பார்க்குறேன். அதனால் அன்னைக்கு விவசாயத்தில் உதவி செய்து கொண்டு பாடத்தை படித்தேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிறேன். இது அதை விட மேஜர் ஒர்க். அதெல்லாம் பாருங்கள், இது நல்லது, நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன். நான் சோம்பேறி வாழ்க்கை வாழ விரும்பலை. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் உழைக்கணும், சோம்பலாக இருக்கக்கூடாது, அது நமக்கு சந்தோஷம். அது அதனால் எல்லாமே நம்ம பாடுபடணும். பாடுபட்டால் தான் பலன் உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை பாடுபட வச்சிருக்கிறார். பாடுபடுகிறேன்னு அதுக்காக கவலைப்படக்கூடாது, அதை குறித்து சந்தோஷப்படணும். ஆண்டவர் பலத்தை தான் தரணும், அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், லேபரர்ஸ் ரொம்ப ஃபியூராக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உண்மையான லேபரர்ஸ் கிடையாது. இப்பொழுது இருக்கிற உலகத்தில் வந்த என்ன ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வராரு, நேற்று தென்ட்டில் வராரு, மாதம் மாதம் வராரு, பல வருஷமாக வராரு. அவர் ஒரு 15-20 வருஷமாக மாதம் மாதம் வருவார். அவரும் அவருடைய மனைவி வந்து ரொம்ப ஓல்டு, அவரை விட ரொம்ப ஓல்டாக தெரியும். நடக்கக்கே பலம் இல்லாமல் கூட்டிகிட்டு வருவார். ஏன் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரீங்க, அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரக்கூடாதா, நீங்கள் மட்டும் வரக்கூடாதா? அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்குது, ஆனால் அவர் ஒய்ஃப் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லியிருக்கார், ரெண்டு பேராக போக சொல்லியிருக்கிறார், அதனால தான் நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னார். எங்கேருந்து வராரு? விழுப்புரத்துலேருந்து வராரு. அதனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது நீங்கள் மிஞ்சன நீதிமானா நீங்கள் செய்கிறீங்க. அதனால் ரெண்டு பேராக வந்து காஸ்பல் சொன்னாங்க, உங்கள் பேட்டி சத்தியத்தை சொன்னாங்க. தோமா இங்கே வந்தான், சத்தியத்தை சொன்னான். அதனால தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக மாறியிருக்கோம். அவன் ரத்தம் சிந்தப்பட்டது. நீங்கள் என்ன சத்தியமாக சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு சொன்ன ஆலோசனையை நீங்கள் கீழ்ப்படிஞ்சா, இது வரைக்கும் நீங்கள் அந்த நீ 10 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்போமே கீழ்ப்படிஞ்சா அன்றைக்கி 100 ஆத்மா ஆதாயம் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆத்மா கிடையாது. இதே மாதிரி நிறைய லேபரர்ஸ் இருக்காங்க. ஆண்டவர் அந்த லேபரர்ஸை சொல்லலை, ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. வீடு வீடாக ஜோ பண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்குது. அவங்க ஒழிய சத்தியத்தை யாருக்கும் சொல்லலை. முதல்ல அவங்களுக்கே சத்தியம் தெரியாது. முதல்ல அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு அவங்க பரிசுத்தாவி பெற்றால் தானே இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த காலத்தில் ஊழியம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியாப்பட்டவங்கள உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் கரெக்டாக வருவாங்க. நீங்கள் ஏதோ அவங்ககிட்ட நீங்கள் ஏதோ கடன் வாங்கின மாதிரி அந்த கடனை கேட்க வந்த மாதிரி வருவாங்க. வட்டி கடனை கலெக்ட் பண்ண வருவாங்கல்ல, அதே மாதிரி வருவாங்க. இந்த காலத்து ஊழியக்காரங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. உண்மையான ஊழியக்காரனை கண்டுபிடிப்பது கஷ்டம். அன்னைக்கு உண்மையான ஊழியக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்பொழுது அப்படி இல்லை. அதனால் நமக்கு வந்து ஆவியின் பகுத்தறிய தரணும். ஆண்டவர் எப்படியாப்பட்ட வேலைக்காரில் அனுப்ப சொல்லுகிறார், இந்த மாதிரி வேலைக்காரில் அன்பு சொல்லலை. இவங்கெல்லாம் உபத்திரவம், இவங்களால் ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்களால் என்ன செய்யணும், கிறிஸ்டியானிட்டி வந்து ஒருத்தரும் கிறிஸ்டியானிட்டியை அறிய முடியாது. அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ், அல்லேலூயா. யார் அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ்? அவங்க ரெடெம்ஷன் அடைஞ்சிருக்கணும், அவங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கணும், அவங்க சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு ஆத்ம பாரம் வேணும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரங்க அவங்க கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டும். அவ்விதமான ஒரு ரியல் மினிஸ்டர் தான் இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார். அதுதான் அந்த வேலைக்காரர்கள் இன்னைக்கு ஃபியூ. ட்ரூலி த ஹார்வெஸ்ட் இஸ் கிரேட் பட் த லேபரர்ஸ் ஆர் ஃபியூ என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கும் அதே தான், ஹார்வெஸ்ட் பிளண்டியாக இருக்கிறது. எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க சத்தியத்தை அறியல, எவ்வளோ சின்சியர் கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் என்ன இல்லை, ரெடெம்ப்ஷன் இல்லை. என்ன பிரயோஜனம்? சின் இஸ் அன்பிலீஃப். பாவம் என்ன? கொலை செய்கிறது, வேசித்தனம் செய்கிறது, திருடுறது, மற்றவங்களை வஞ்சிப்பது, இதுதான் பாவம். நாங்கள் அப்படிலாம் செய்யலை. நீங்கள் அப்படிலாம் செய்யாதபடி நீங்கள் வார்த்தையை அவிஸ்வாசிப்பதே பாவம். உங்களுடைய ரிலேஷனில் உள்ளவங்க பாஸ்டராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சிலர் பாஸ்டராக இருக்கலாம், அவர் வந்து பாவத்தில் இருக்கிறார். சின் இஸ் அன்பிலீஃப். உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அவருக்கு சொல்லுவீங்க, நீங்கள் வந்து பாவி. என்ன பாவம்னா சின் இஸ் அன்பிலீஃப். நான் சொன்ன வார்த்தையை கரெக்டாக சொல்லுவீங்க. வேத பாடல் பரிசேகரே உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் உங்களை காட்டிலும் அவர்களை இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி நீங்கள் மலையும் சமுத்திரத்தையும் தாண்டி போகிறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க. ஆத்மா ஆதாயம் பண்ண போகிறேன், ஆத்மா ஆதாயம் பண்ண, நீங்கள் வந்து அவங்கள உங்கள் மார்க்கத்தை மாற்றி இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். உங்களை விட இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுகிறோம். இயேசு மத்தேயு 23 சொல்லியிருக்கார். அதை வார்த்தையை சொல்கிறது தான் உங்களுக்கு சத்தியம் தெரியுதுன்னு அர்த்தம். வார்த்தையை சொல்ல தெரியலன்னா பைபிள் தெரியல, உங்களுக்கு சத்தியம் சொல்ல தெரியல. நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், ட்ரூலி த ஹார்வெஸ்ட் இஸ் கிரேட். நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. லேபரர்னா ட்ரூ பிலீவர், உண்மையாக சத்தியத்தை அறிந்தவங்க. சொல்ல வேண்டிய விதமாக சொல்ல வேண்டும். ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்யலை. ஒருத்தர் நீங்கள் நேசித்தா அவங்களுக்காக ஜெபிப்பீங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பீங்க. அதுதான் உண்மையாது. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் என்றாலும் அவங்க செய்ய வேண்டிய உதவி அங்கே வந்து என்ன உதவினா ஜெப உதவி தான். நீங்கள் அவங்ககிட்ட போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாஸ்டர் சொல்லுவார். ஒருத்தருக்காக ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய முக்கியமான தேவை என்ன, அவங்களுக்கு ஹீலிங் வேணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு என்னென்ன காரியத்தை இங்கே சொல்கிறோமோ அதை நீங்கள் காதால் கேட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணால் சரிதான். அதே போதும், எல்லாத்தையும் போய் நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும். அதனால் ஒருத்தரை நேசிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆத்மாவை நேசித்தா அந்த ஆத்மாவை ரெடெம்ப்ஷனில் கொண்டு வரணும், உண்மையான ரெடெம்ப்ஷனில் கொண்டு வர வேண்டும். நம்ம மார்க்கத்தானாக மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்தி ட்ரூ மெசேஜ், இதுதான் ரெடெம்ப்ஷனை கொண்டு வரும், இதுதான் ரேப்சரை கொண்டு வரும், இதுதான் அந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவ்விதமான ஒரு பாரத்தோடு சொல்லுவது, நான் அவ்விதமாக தான் செயல்படுறேன், இன்னும் அதிகமாக நான் முயற்சி செய்ய வேண்டும், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அதனால் அருமையாளர்களே, நம்ம அது செய்கிறதான் அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அந்த மனுஷனை வந்து பகுத்தறிய தெரியணும் நமக்கு. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கு. அவங்களுக்கு வேதபாடு பரிசெயர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க உபதேசம் ரட்சிப்பை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தான் கொண்டு வர முடியும். இப்பொழுது அவங்க அதை வந்து அவங்களுடைய சீசர்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க அதே மெசேஜை கொண்டு வர முடியும். அவங்க மெசேஜ் வந்து கண்டினியூஷன் ஆஃப் த ட்ரூ சர்ச். அதனால் உண்மையான சபையானது ட்ரூ சர்ச் இஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல். நம்ம ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் போல ஊழியம் செய்யணும். அதுதான் உண்மையான சபை, அதுதான் உண்மையான ஊழியக்காரர்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய ஹார்வெஸ்ட் வந்து அவருடைய ஹார்வெஸ்ட். வயல் நிலம் அவருக்கு சொந்தமானது, பயிர் அவருக்கு சொந்தமானது, ஆனால் வேலைக்காரில் அனுப்பும்படி அவர் தானே வேலைக்காரில் கொண்டு வரணும். இங்கே வந்து நம்ம அதுக்காக ஜெபிக்கணுமா? அவருடைய அறுவடையை செய்வதற்கு வேலைக்காரர்கள் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஒரு வினோதமாக இருக்கு. எனக்கு வயல் இருக்குது, எனக்கு விளைச்சல் வந்திருக்கு, நான் அதை அறுவடை செய்யணும்னா நான் வேலைக்காரில் தேடி பிடிக்கணும், அவனுக்கு கூலி பேசணும், அவங்கள அறுவடைக்கு இந்த வயலை அறுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அறுத்து போடுறாங்க. இங்கே என்னன்னா, அவருடைய அறுவடைக்கு வேலைக்காரில் அனுப்பும்படி நம்ம அவருடைய அறுவடைக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் ஜெபம் பண்ணாதான் அறுவடை நடக்கும் அப்படிங்கிறார். எப்படி பாருங்கள், ஆண்டவர் அவிதமாக சொல்லியிருக்கிறார். கத்தரால் செய்ய முடியுமா? அவருக்கு தான் எல்லாம் தேவைன்னு தெரியுமே, நமக்கு ஏன் அவர் தரக்கூடாது? நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கணுமா? அவருக்கு தான் நம்ம ஜெபிப்பதுக்கு முன்னதாகவே எல்லாமே தெரியுமே, ஏன் அவர் வந்து அவிதமாக அவர் நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறாரு? ஆத்துமாக்களை மீட்கணும்னு நம்ம ஜெபம் பண்ண சொல்கிறாரு. எனக்கு வியாதி இருக்குது, அவருக்கு தான் சோமாக்க தெரியுமே, அவர் சோமாக்குனானே, நான் தான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அதுக்கு ஏன் நான் ஜெபிக்கணும்? இந்த மாதிரி மனுஷங்க கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏ ட்ரூ சைன் தட்ஸ் ஓவர்ல கூடிய இந்த செய்தியிலே 61:11-12 கொடுத்த செய்தியில் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ப்ரே, காட் வெயிட்ஸ். முதலாவது அவர்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், God is waiting us to call on Him. God is waiting us. ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக அவர் வந்து நமக்காக காத்திருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா தான் அவர் உதவி செய்வார். அதனால் அவர் வந்து அங்கே வேலையாட்களை அனுப்பணும்னா அங்கே ட்ரூ ப்ரீச்சர் அங்கே இருக்க தான் செய்கிறார். ஆனாலும் அவரை வந்து அவர் ஆக்ஷன் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பயன்படுத்துவார், அந்த ஊழியக்காரனை அனுப்புவார். ஊழியக்காரன் ரெடியாக இருக்கிறான், ஆனால் அவரை அனுப்ப முடியாது. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை அனுப்புவார். நீங்கள் ஜெபம் பண்ணாத வரைக்கும் அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, அனுப்ப முடியாது. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். தொடர்ந்து நான் சொல்கிற மெசேஜை கவனமாக கவனிங்க. God wants the people to have part in it. அவருடைய ஊழியத்திலே நம்ம ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், நமக்கு ஒரு பார்ட் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்க சொல்கிறார். அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார், அங்கே ராப்சர் அவர் கொண்டு வருகிறார். எல்லாமே அவர் செய்யணும்னா நமக்கு என்ன செய்யணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கணுமா? அவர் வேலையை அவர் செய்யணும், அது அவருடைய ப்ரோக்ராம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணால் தான் அவர் செய்வார், நம்ம ஜெபம் பண்ணலன்னா அவர் செய்ய மாட்டார். இதுதான் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய கார். அதனால் நான் ஜெபிக்கலை, நான் மனசில் விசுவாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கலை, பைபிள் படிக்கலாம் மிஞ்சின நீதிமன்ற அவங்க பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நம்ம அதன்படி ஆக்ஷன் பண்ணுகிறோம். அது பைபிள் படிப்பது அவசியம், ஜெபம் பண்ணுவது அவசியம். ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கிரியை செய்வார், அல்லது அவர் சைலண்ட்டாக இருப்பார். நீங்கள் என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது அவர் ஊழியக்காரில் அனுப்புவார். யார் அவர் அறுப்புக்கு, நம்ம அறுப்பு கிடையாது, நம்ம வயல் கிடையாது, அவர் வயல், அவருடைய அறுவடை, அவருக்கு தான் லாபம், எல்லாம் அவருக்கு தான் போய் சேருது. ஆனால் அவர் வேலைக்காக நம்ம பிரயாசப்பட்டு அதுக்காக ஜெபிக்கணுமா? அது எதுனா நம்ம ஒரு பாற்றல இருக்குது, மனுஷனுக்கு ஒரு பாற்று இருக்குது, மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு பாற்று இருக்குது, தேவன் செய்ய வேண்டிய ஒரு பாற்று இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய பாற்று என்னவென்றால் ஜெபம் பண்ணுவது. நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்றால் இது ஆண்டவர் கிரியை செய்வார். எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். இந்த காரியத்தை நம்ம ஆண்டவர்லேருந்து எதிர்பார்க்குறோமே, நம்ம அதுக்கு போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? வாயை திறந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? அல்ல பல குழப்பத்தோடு ஜெபம் பண்ணி பல சிந்தையோடு ஜெபம் பண்ணோமா? நம்ம சின்சியராக ஜெபம் பண்ணோம், இதுக்கு போதுமான அளவு ஜெபம் பண்ணிட்டேன்னா நம்ம தைரியமாக இருக்கிறோம். இந்த காரியத்தையும் ஜெபத்தில் வைக்கணும். அந்த ஜெபத்தில் வச்சு தான் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு என்ன செய்யும், தைரியம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியாச்சு, நிச்சயமாக அவர் நமக்காக செய்வார். அதனால் அந்த ஜெபம்னு இல்லைன்னா அவர் செய்ய மாட்டார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. அவர் ஜெபம் பண்ணால் தான் அறுவடை நடக்கும். அறுவடை நடக்கலைன்னா என்ன ஆகும், எல்லாமே தரையில் விழுந்து முளைச்சிக்கிடும், எல்லா நெல்லும் முளைச்சிக்கிடும், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டான நேரம் வரும்பொழுது அறுவடை செய்யணும். அறுவடை வந்து காலதாமதம் ஆகக்கூடாது. ஆண்டவர் வந்து இது அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கிறது, இப்பொழுது விளைந்திருக்கிறது, ரொம்ப டிலே பண்ண முடியாது, உடனடியாக அதை செய்ய வேண்டும், இது அர்ஜென்ட் ஒர்க்கு, நீங்கள் வந்து அதற்காக ஜெபம் பண்ண தான் அவர் செய்வார். எல்லாமே நமக்கு அர்ஜென்ட் தான். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே அர்ஜென்ட்டாக ஆண்டவர் கிரியேட் செய்யணும், உடனடியே கிரியேட் செய்யணும். மேரேஜ் லேட் ஆயிடுச்சுன்னா வயசாகி போயிடும். அதுக்கு பிறகு என்ன சொன்னால் ரொம்ப கடினமான காரியம். குழந்தை பிறக்கணும்னா மேரேஜ் ஆகி சீக்கிரத்தில் பிறக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அதனால் சான்சஸ் குறைஞ்சி போகும். இதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சது தாய்மார்களுக்கும் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இது ஒரு ஜென்ரல் ஆலோசனை சொல்கிறேன், ஜென்ரல் ஆலோசனை. ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாலே, கொஞ்சம் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டாலே, 18 வயசை தாண்டினாலே அந்த பெண் தன்னுடைய லைஃபுக்காக ஜெபிக்கணும். ஆ, நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன கல்யாணம் ஆசை பிடிச்சிருக்கிறோமா, அந்த மாதிரி மிஞ்சின நீதிமான்களாக பேசக்கூடாது. மிஞ்சின நீதிமான்கள் நீதிமானாக இரு, ஆனால் மிஞ்சின நீதிமானாக இராது. தோசை கரெக்டாக வேகணும், அதிகமாக வெந்தால் கருகி போகும், கசக்கும், சாப்பிட முடியாது. அதனால் அப்படி கருகி போன தோசையாக இராத, வேகாத தோசையும் சாப்பிட முடியாது, வேகாமலையும் இருக்கக்கூடாது. பச்சை மாவு அது வயித்த வலிக்கும். சரியாக கரெக்டாக வேகணும். நீதிமானாக வார்த்தையின்படி நடக்கணும், இஷ்டமாக பேசக்கூடாது. நான் ஒரு பெண்கிட்ட சொன்னால், நாங்கள் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், கல்யாணம் வேண்டான்னா ரைட்ஸு, கல்யாணமும் வேணுமா, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு அது தப்பா, அதுங்களா ஏதோ ஆசைப்படுறாங்க. என்ன முட்டாள்தனமான காரி, உன்னுடைய லைஃபுக்காக நீ ஜெபம் பண்ண. பேரண்ட்ஸ் வந்து என்றைக்கு அந்த பெண்ணு பெரிய பெண்ணாச்சோ அதிலிருந்து ஜெபிக்கணும். அதிலிருந்து மேரேஜ் ஆகும் வரைக்கும் நல்ல கணவர் கிடைக்கணும், தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி ஜெபிக்கிறவங்களாக இருந்தால், நிச்சயமாக ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? தூரத்திலிருந்து குமாரர் வந்து குமாரத்திகளை மேகம் செய்வார்கள், அவள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படி தான் சபையில் மேரேஜ் நடக்கும். எங்கேயோ தெரியாத இடத்துலேருந்து வரும், வந்து இங்கே மேரேஜ் நடக்கும். அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்படி நடக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணதில்லை, சின்சியாரிட்டி இல்லை, வாழ்க்கையில் நல்லா ஒப்பு கொடுத்தலும் இல்லை, அப்போ நம்ம என்ன செய்ய முடிய போகுது? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இப்பொழுது இருந்தாலும் இந்த ஆலோசனையை கேட்ட பிறகு செயல்படலாம். அதே போல் ஒரு பையன் படித்தான்னா, அவன் படிக்கும் பொழுதே அவன் எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஜாப் தரணும், நான் நல்ல பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், லைஃப் என்னை லிஃப்ட் பண்ணும் ஆண்டவரே, தனக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அந்த பேரண்ட்ஸும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வந்து இந்த சகோதரமார்களே ஆண்டவர் உயர்த்த முடியும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண தான் ஆண்டவர் கிரியை செய்வார், ஜெபம் பண்ணாமல் கிரியை செய்ய மாட்டார். பாஸ்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அல்லது வேறு யாராலும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படியே எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தர் ஒருத்தர் மேலே இருக்கும் பொழுது மனுஷன் தயவு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நம்ம மனுஷனை நம்பியிருந்தால் மனுஷன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அவன் வந்து செய்கிறவனும் உதவி செய்கிறவனும் செய்ய மாட்டான். கத்தரை நம்பி இருந்தால் செய்யாத மனுஷனும் நமக்கு வந்து வாலண்டியராக வந்து செய்வான். இது என்னது? இதெல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். அவருடைய கிரேஸ் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது, ஒரு நாள் கூட வாழ முடியாது. நமக்கு ஆண்டவருடைய கிரேஸ் வேணும்னா நம்ம ஜெபிக்க வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம்ம அறியாமல் இருந்தாலும் இப்பொழுது அவ்விதமான காலம் அல்ல, இது எல்லா நாலேஜும் இருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன சொல்லுது, பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார், காட் வாண்ட்ஸ் த பீப்புள் டு ஹேவ் அ பார்ட் இன் இட். தேவனுடைய ஜனங்களுக்கு அதில் ஒரு பாகம் வேண்டும். வென் ஜீசஸ் லுக்ட் அவுட் அப்பான் த ஹார்வெஸ்ட் இஸ் ரைப். இதோ முத்தி இருக்கிறது, நெல் முத்தி இருக்கிறது, கோதுமை முத்தி இருக்கிறது, லேபரர்ஸ் ஆர் ஃபியூ, You pray the Lord of the harvest. அறுவடையின் எஜமான். You pray to me. அறுவடையின் எஜமான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட ஜெபம் பண்ணும். That I will send laborers into my harvest. It is some part of you have to do. நீங்கள் அதை செய்யும் பொழுது அது உங்களுடைய ஜாப்பாக இருக்கிறது, உங்களுடைய வேலையாக இருக்கிறது. God is waiting for his church to call on him. அவருடைய சபை தன்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is always did it. எப்பொழுதுமே அவர் அவிதமாக செய்கிறார். God is waiting today for the people to call on his servants into action. அவருடைய ஊழியக்காரர்கள் வந்து கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். And the servant can't get into action till the people pray. அதனால் அந்த ஊழியக்காரன் வந்து செயல்பட முடியாது. ஜனங்கள் ஜெபிக்காத பட்சத்திலே ஊழியக்காரன் செயல்பட முடியாது. And the servant can't get into action till the people prays. எவ்வளோ அருமையான வார்த்தையை சொல்கிறேன். அதனால் இஸ்ரேல் could not get into action down there with the signs and wonders until they fell on their face and prayed for a deliverer. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும், அவங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்றால் ஜனங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்காட்டால் ஆண்டவர் வந்து தம்முடைய ஊழியக்காரனை அனுப்ப மாட்டார். அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது, அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்காது. அதனால் அது நடக்கணும்னா அதுக்கு முன்னதாக ஜபம் வேணும். இதை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும்னா நான் உண்மையாக ஜபம் பண்ணணும். நீங்கள் நெகட்டிவ் விட்னஸ் கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் விட்னஸ் கொடுத்தா நீங்கள் பைபிளை பொய்யாக்குறீங்க. பஸ் ஜபம் பண்ணேன். ஏன் ஜபம் பண்ண ஏன் நடக்கலை? பைபிளில் போட்டிருக்கு நீங்கள் உண்மையாக ஜபம் பண்ணால் நடக்கும்னு போட்டு. அப்போது நீங்கள் நெகட்டிவ் தேவனுடைய வார்த்தைக்கு பொய்யான சாட்சியெல்லாம் கொடுக்குறீங்க. ஆண்டவரே நான் பொய்யான சாட்சி கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நீங்கள் ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ண யார் ஜோம் பண்ணலன்னு சொல்லுவா? யார் ஜோம் பண்ண நான் ஜோம் பண்ணலன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. உன் ஜபம் என்ன இருக்குது? விசுவாசத்தோடு ஜபிக்கலை, சின்சியராக ஜபிக்கலை. பல நினைவுகள் மனசில் வந்து குழப்பி குழப்பத்தோடு கடமைக்கு ஜோம் பண்ணுவது அதுதான் கேட்கப்படலை. நீங்கள் விசுவாசமுள்ளதாக ஜெபத்தில் எவ்வளோ கேட்டுக்கொள்ளோ அவளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். மார்க் 11:24 வாசிக்கிறமே அந்த வார்த்தை பொய்யா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். போதுமான அளவு நம்ம ஜெபிக்கவே. சின்சியர் ஜபம் பண்ணும் பொழுது என் ஜபம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லுவது நல்ல சாட்சியா? அந்த சாட்சியை நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். Well, God had deliverer, God had a prophet hanging up there in the wilderness, kept him there for 40 years waiting for them to get right to pray. அதிகதேசி என்ன சொல்கிறார் என்றால் ஆண்டவர் அங்கே ஊழியக்காரனை வச்சிருக்கிறார், அங்கே வேலையாளை வச்சிருக்கிறார். அந்த வேலையாள் 40 வருஷம் வனாந்தரத்தில் காத்திருக்கிறார். எதுக்காக காத்திருக்கார்? அந்த வேலைக்காரன் ஆக்ஷன் பண்ண முடியலை, அந்த வேலைக்காரனை ஆண்டவர் அனுப்ப முடியலை. அனுப்பி அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க முடியலை. ஆனால் 40 வருஷமாக வனாந்தரத்தில் அந்த லேபரர் காத்திருக்கிறார். இவங்க ஜெபிக்கலை. இவங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து அந்த வேலைக்காரனை அனுப்பி நீ போ அப்படின்னு சொல்லுவார். இவங்க ஜெபிக்காது தான் காரணம். இல்லை இயேசுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் அவங்க அறுவடை மிகுதி, அந்த இஸ்ரேல் ஜனங்களை அறுவடை செய்ய வேண்டும். 400 வருஷம் ஆகிவிட்டது. இதுக்கு மேலே அவங்க எகிப்தில் இருக்க முடியாது. அந்த ஹார்வெஸ்ட் வீணாக போயிடும். அவங்கள வந்து கொண்டு வர்றதுக்கு வேலையாள் அங்கே இருக்கிறான். ஆனால் அந்த வேலையாளை ஆண்டவர் அவன் ஆக்ஷன் பண்ணணும், கிரியை செய்ய வேண்டும் என்றால் இவங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சாங்களா? ஜெபிச்சாங்க. 2:23 வாசிக்கலாம். யாத்ராம 2:23.
சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்.
இப்பொழுது 23:25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ண அவனுடைய பெருமூச்சை தேவன் கேட்டார். அவர் உடன்படிக்கை ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். God had respect unto them. God look upon the children of Israel. எப்பொழுது அவங்க ஜெபிக்க முடியும்? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்கே நம்ம வந்து வேலையாள அனுப்பும்படியா ஜெபிக்கணுமா? நீங்க ஜெபம் பண்ணா தான் நான் அனுப்ப முடியும், நீங்க ஜெபம் பண்ணலன்னா நான் அனுப்ப முடியாது, நான் சைலண்டா இருப்பேன். இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, ஆனால் சைலண்டா இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரா? நம்ம பிரச்சனையும் அவருக்கு தெரியாதா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து பெருமிச்சோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது, தலைக்கு மேலே போகுது, நீர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம மன கிளேசத்தோடு ஜெபம் பண்ணுவோம் என்றால் ஆண்டவர் உடனே இங்கே அனுப்புவார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் வந்து அனுப்புகிறார். இவங்க ஜெபம் பண்ண உடனே இவங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர் அனுப்புகிறார். 3:8-10 வாசிக்கலாம்.
அவர்கள் எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களது தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா
என்றான். நான் பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறேன். அவன் 40 வருஷமா காத்திருக்கிறான், அந்த வேலையால் காத்திருக்கிறான், ஆனால் அவன் ஆக்ஷன் பண்ண முடியல. ஏன் ஆக்ஷன் பண்ண முடியல? அதுக்கு முன்னால் ஒரு ஜபம் வேணும். இது காட்ஸ் ப்ரோக்ராம், இது காட்ஸ் பிளானு. ஆண்டவர் இந்த பிளானை மாற்ற முடியாது, உங்களுக்காக மாற்ற முடியாது. நீங்கள் ஜபம் பண்ணால் தான் ஆண்டவர் கிரியை செய்வார். இது அவருடைய ப்ரோ, அவர் அப்படி எதிர்பார்க்கிறார். காட் வெயிட்ஸ். இதோ கத்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், நீங்கள் ஜபம் பண்ணணும், டு கால் ஆன் ஹிம், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே அனுப்பும் பொழுது என்ன கிடைக்குது? அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. God has so arranged it that his program cannot move without you and I. நீங்கள் நான் இல்லாமல் அவருடைய ப்ரோக்ராம் மூவ் ஆகாது. அவருடைய ப்ரோக்ராம் மூவ் ஆக வேண்டும் என்றால் என்ன, கர்த்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வைக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க வேண்டும், அல்லது அவருடைய ப்ரோக்ராம் பேரலைஸ் ஆகிவிடும், அது அப்படியே செயலிழந்து போகும். ராப்சர் வர வேண்டும் என்றால் அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பார்வோனுடைய ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம், இந்த பிஜேபி ஆட்சியில் நம்ம இருக்கிறோம், இது வரைக்கும் அவ்விதமான ஆட்சி இல்லை, இப்போ மத சம்பந்தமான கட்சி நம்மை ஆளுகை செய்கிறது, 10 இயர்ஸாக ஆளுகை செய்கிறது. ஆண்டவர், உலகமே இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. எல்லாமே இந்த உலகம் வந்து வாழ்வதற்கு ஃபிட்டாக இல்லை, மிலினியம் தான் ஃபிட்டாக இருக்கும். அதனால் நம்முடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்ய வேண்டும், அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது இந்த உலகம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் மாறி இருக்கும். இப்பொழுது நம்ம எகிப்தில் இருக்கிறோம், எகிப்தின் வாழ்க்கையை நம்ம வெறுக்கிறோம், நம்ம அந்த ராஜ்யத்துக்காக காத்துருவோம். அவங்க அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம அப்படி ஜெபம் பண்ணும். இது தேர்ட் எக்ஸைடஸ், அது ஃபஸ்ட் எக்ஸைடஸ், அது நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல், இது அதை விட ரொம்ப அட்வான்ஸ் ஆனது, அதை விட ரொம்ப பெருசு. அந்த எக்ஸைடஸை விட இது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், கத்தர் இறங்கி வருகிறார். த லார்ட் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். இதோ மேகத்தில் வருகிறார். அவர் வந்து தம்முடைய ஊழியக்காரனையோட கூட போய் சந்திக்கிறார். முத்திரையில திறந்து தேவரேசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வருகிறது. மிரக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அங்கே நடக்கிறது. இப்பொழுது சபையானது மூவ் ஆகிறது. பாட்ச் வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வருகிறது. அவர்கள் என்ன, கோசேன் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் 10வது வாதை வரும் பொழுது ஆண்டவர் அவங்கள ரத்தத்தின் கீழே கொண்டு வருகிறார். ரத்தத்தின் கீழே எப்படி வரணும்? நம்ம ரத்தத்தின் கீழே வரணும், ரத்தத்தை பூசணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறது தப்பு இல்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பிரச பண்ணதை வச்சு வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், இயேசுவின் ரத்தத்தின் கீழே வரணும்னா அவருடைய வாய்ஸ் ஆஃப் த பிளட்டுக்கு வரணும். 7வது தூதன் மூலமாக அந்த வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸு கீழே வரும்பொழுது நீங்கள் ஆக்சுவலாக ரத்தத்தின் கீழே வர்றீங்க, நீங்கள் ரத்தத்தை அப்ளை பண்ணுறீங்க. சிலருக்கு நான் சொல்கிறது ஒன்றும் புரியாது, அதை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. அதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னுடைய ஆவியை கேட்ச் பண்ணணும். அதனால் என்ன சொல்லணும்னா, அந்த மோசையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம பிரதர் பென்காமுடைய செய்தியை கேட்கும் பொழுது அந்த வெளிப்பாட்டு கீழே வரும்பொழுது நீங்கள் ரத்தத்தின் கீழே வர்றீங்க. அந்த வெளிப்பாட்டில் வராமல் இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சிக்கிற ஒட்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது முக்கால் வசீர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் அதை தப்பாக வச்சுக்கிடுவீங்க. அதை நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு இயேசுவின் ரத்தம் சீக்கிரம் ஒட்டக்கூடாது, இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடலாம். நான் என்ன செய்ய முடியும்? எல்லார் மனசும் போய் நான் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தரணும். உங்களுக்கு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதனால் பாருங்கள், இப்பொழுது மோசஸ் அங்கே அனுப்பப்படுகிறார், அற்புத அடையாளங்கள் வருகிறது, இயேசுவின் ரத்தத்தின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழே வருகிறார்கள். அப்பொழுது மரணம் இல்லை, ரத்தத்தின் கீழே இருந்தால் நமக்கு மரணம் கிடையாது. ஆண்டவரை தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அவங்கள மூவ் பண்ணுகிறாங்க. இவங்க என்னது ஜெபம் பண்ணும் பொழுது அது நிறைவேறுது. அதனால் கத்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்தில் நம்மளை வந்து இந்த இடத்த விட்டு ரிம் இந்த இது எகித்து நம்ம காணானுக்கு போகணும், நம்ம வெட்டிங் சப்பருக்கு போக வேண்டும். காட்ஸ் ப்ரோக்ராம் வந்து வெட்டிங் சப்பராக இருக்கிறது. ஆனால் நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். As long as we are not doing what God leads us to do, we are paralyzing His program. பென்காமை சொல்லுகிறார், நம்ம வந்து அப்படி ஜெபிக்காமல் இருந்தால் தேவனுடைய ப்ரோக்ராமை பேரலைஸ் பண்ணுவோம், அதை செயலிழக்க பண்ணுகிறோம். பட் வென் த சர்ச் மூவ்ஸ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், தென் வி ஆர் இன் காட்ஸ் வில் டூயிங் இஸ் ப்ரோக்ராம். நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம், நம்ம மூவ் ஆவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்க, மூவ் ஆனாங்க, எகிப்திலேருந்து அங்கே போனாங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தபடியாக எசேக்கியேல் 22:30-31 வாசிக்கலாம்.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார்.
இப்பொழுது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்க வருகிறேன், நியாய தீர்ப்பை செலுத்த வருகிறேன். இப்பொழுது நியாய தீர்ப்பு வந்து செலுத்த வேண்டிய நேரம், ஜனங்கள் வந்து லிமிட்டு தாண்டிட்டாங்க. ஆண்டவர் உடனே எல்லாரையும் அடிக்க மாட்டார், ஒரு லிமிட்டு தாண்டணும். எல்லாத்துக்குமே லிமிட் இருக்குது. ஒருத்தன் பாவத்தில் போனாலும் ஒரு லிமிட்டோடு போனால் பரவாயில்ல, கொண்டு வந்துடலாம். லிமிட்டு தாண்டி போனான்னா அவனை நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அறிவு வேண்டாமா நமக்கு? நம்ம ஒரு லிமிட்டில் போனால் நம்ம வந்துடலாம், லிமிட்டை தாண்டி போனால். அந்த லிமிட்டில் போகும்பொழுது நமக்கு ஒரு உணர்வு வந்து நம்ம வந்து வார்த்தைக்கு திரும்பிடணும். லிமிட்டை தாண்டி போனால் ஜட்ஜ்மெண்ட்டு தான் வரும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் வந்து லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டை தான் கொண்டு வரணும். இது கடைசி ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ். எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, வியாதியில் ஸ்டேஜ் இருக்குது. கேன்சர் வந்து 5வது ஸ்டேஜ் போனால் சரி பண்ண முடியாதும்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவால எல்லாம் ஆகும். அதாவது ஒரு வியாதி வந்து முத்திச்சுன்னா சரி பண்ண முடியாது, பிகினிங் ஸ்டேஜில் இருந்தால் சரி பண்ணலாம். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் வந்து முத்தி போச்சு, ஜனங்கள் விக்கிரகாரணை செய்ய ஆரம்பித்தாங்க. தேவனுடைய ஜனங்கள் விக்கிரகாரணை செய்ய ஆரம்பித்தாங்க. இஸ்ரவேல் தான் விக்கிரகாரணை செஞ்சுன்னா இப்போ யூதாவும் விக்கிரகாரணை செய்ய ஆரம்பிச்சு. அங்கே தேவாலயம் இருக்கிறது, அங்கே ஆராசாரியர்கள் இருக்கிறார்கள். அவங்க பலி செலுத்தி கத்தருக்கு ஆராதனை செய்வதை விட்டுவிட்டு அவங்க விக்கிரக வழிபாடை செய்ய ஆரம்பித்தாங்க. கல் மண்ணான ஊமையான நடக்க மாட்டாத பேச மாட்டாத விக்கிரகங்களை மற்ற அந்நிய ஜாதிகள் வழிபடுவது போல அவங்களுடைய விக்கிரகங்களை இவங்களும் வழிபட ஆரம்பித்தார்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவம், இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் சின், முத்தி போச்சு. அதனால் ஆண்டவர் தேசத்தை அழிக்க வருகிறார். அந்த அழிக்க வரும் பொழுது தேசத்தை நியாய தீர்ப்பு செய்து அதை முற்றிலும் பாழாக்க, ஆஷஸாக மாற்ற, அதை சாம்பலாக மாற்றுவதற்கு, அக்னினாலே சுட்டரிப்பதற்கு தேவன் அங்கே வரும் பொழுது அந்த நேரத்தில் யாராவது குறுக்க வந்து நிற்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறார். யாராவது குறுக்க வந்து நின்னாங்கன்னா நான் என் கோபத்தை தணித்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒருவேளை நான் போஸ்ட்போன் பண்ணுவேன், கொஞ்சம் காலதாமதம் பண்ணுவேன், அல்லது அவங்க மனம் திரும்பிட்டால் நான் முற்றிலும் ஸ்டாப் ஆகிடுவேன். இனிவே ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, ஆனால் அழிவை நிறுத்திட்டார். சில நேரத்தில் சில ராஜாக்கள் தவறு செய்யும் பொழுது அந்த கொஞ்சம் கத்தரை நோக்கி அவங்க வந்து செபிக்கும் பொழுது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறார். அப்படி நான் செய்திருப்பேன், ஆனால் ஒரு திறப்பில் நிற்கிறதுக்கதாக சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன். And I sought for a man among them that should make up the hedge and stand in the gap before for me, for the land, that I should not destroy it, but I found none. நான் ஒருத்தனையும் காணலை, ஒரு மனுஷன் கூட. நான் கோபத்தில் வந்து அழிக்க வரும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க வரும் பொழுது, எவனாவது குறுக்க வந்து நான் உண்மையிலே தப்பு செஞ்சேன், எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது, நான் உண்மையிலே பாவி அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு நியாய தீர்ப்பு வராது. அந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க, எருசலேமே சேர்ந்தவங்க ஒருத்தராவது, ரெண்டு பேராவது, அல்லது ஒரு பீப்புளாவது ஒருத்தனாவிலும் நான் வந்து என்னை ஊக்கம்மா, ஆண்டவரே இந்த பட்டணத்தினுடைய பாவத்தை மன்னி, நாங்கள் தேவாலயத்தை விட்டு விட்டு நாங்கள் விக்கிரகாரணை செய்கிறோம், மெய்யான தேவனை விட்டு விட்டு எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து இந்த தேசத்தில் எங்களை நாட்டினவர் நீர் தான், எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தவர் நீர் தான், எங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்து எவ்வளோ நல்லவர், ஆனால் நாங்கள் வந்து நன்றி கெட்டவங்களாக போயிட்டோம், இந்த பட்டணத்தினுடைய பாவத்தை மன்னியும் என்று எவனாவது ஒருத்தன் ஜோம் பண்ணா நான் அழிக்க மாட்டேனே. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி, அப்படி ஒருத்தனை இல்லாதனாலே என்னுடைய கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அதனால் அவங்களுடைய வழியின் பலனை அவங்க தலைமையிலேயே கொண்டு வருவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதுலேருந்து நம்ம என்ன தெரிகிறோம் என்றால், ஒரு நியாய தீர்ப்பை வந்து அவர் வந்து உடனே செலுத்திட மாட்டார். ஆண்டவர் நியாய தீர்ப்பு செலுத்த அவருக்கு விருப்பம் இல்லை, ஜனங்களை அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அதுலேருந்து அப்படி தெரியுது, எல்லாரையும் சாவடிக்கணும், மொத்தமாக சாவடிக்கணும் அப்படின்னு அவர் விரும்பலை. அவர் வந்து ஜனங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஜெபம் பண்ணினால் அவர் நியாய தீர்ப்பை ஸ்டாப் பண்ணுவார். அதுலேருந்து ஆண்டவருக்கு என்னென்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்து ரத்தத்தை சிந்தினார், இந்த உலகத்தை நேசித்து இதில் தான் ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறார். 9 கிரகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்திலையும் மனுஷன் வாழ முடியாது, இந்த பூமியில் தான் மனுஷன் வாழ முடியும், இங்கே தான் தண்ணி காற்று ஆகாரம் எல்லாமே இருக்குது, நமக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த பூமியில் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார், வேறு எந்த பிளானட்லேயும் வாழ முடியாது. இந்த பூமியை நேசித்தார், இதன் மேல் அசைபாடினார், ஒழுங்கில்லாத இந்த பூமியை ஒழுங்குள்ளதாக மாற்றி இதோ தம்முடைய சிருஷ்டிப்பை இங்கே கொணர்ந்தார். இந்த உலகத்துக்காக அவர் வந்து இரத்தத்தை சிந்தினார், ரெடெம்ப்ஷன் ப்ரைஸை பே பண்ணினார். எப்படி இந்த உலகத்தை அவர் அழிப்பார், அவருக்கு மனசு இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னா, அவர்கள் கத்தனை நோக்கி கூப்பிடவில்லை. அதுதான் அவங்க கூப்பிட்டுருந்தா ஆண்டவர் அதை அழிப்பை நிறுத்தியிருப்பார். அதெல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோன் ரெடியாக இருக்குது, நேபுகாத்நேச்சார் ரெடியாக இருக்கிறான், அவன் வந்து அதை சுட்டரித்து அதை அழித்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆண்டவர் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார், அவருக்கு வெயிட் பண்ணி பார்க்குறார். காட் வெயிட்ஸ் ஃபார் அஸ் த பீப்புள் கால் ஆன் ஹிம். இதோ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், காட் இஸ் வெயிட்டிங் அஸ் டு கால் ஆன் ஹிம், அவரை நோக்கி கூப்பிடணும், ஒருத்தனும் இல்லை, அதனால் நான் அடித்து போட்டேன் அப்படிங்கிறார். அதே போல் அருமையான உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், மனைவி புருஷனுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பாஸ்டர் சபைக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த சபையை அழிக்கக்கூடாது, இந்த சபையில் பாவம் பெருகக்கூடாது, இந்த விசுவாசிகள் பாஸ்டர் ஆண்டவரை அனைட் பண்ணி பயன்படுத்தணும், பாஸ்டர்கள் விசுவாசிகள் பாஸ்டருக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறது அப்படியே பிடிச்சி அவங்கள கேட்டுக்கு வழி நடத்தக்கூடாது. இவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி புருஷன் மனைவிக்கு சண்டை எடுத்து விட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யாதபடி உண்மையான பாசம் இருந்தால் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உலகப்புறமாவும் நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய பிரமாவும் நல்லா இருக்கணும், நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும், அவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல லிப்ட் ஆகணும், அவங்களுக்கு நல்லா ஹெல்த் வேணும். அதுதான் அந்த மாதிரி மனப்பான்மையோடு ஜெபிக்கணும். அதுதான் நம்ம பரிசுத்த ஆவி பெற்றதுன்ற அடையாளம். உங்களுடைய கிரியைகள் உங்களை வெளிப்படுத்தும், அதனால் பாருங்க இப்பொழுது அந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும் பொழுது வனாந்திரத்தில் வர்றாங்க. அங்கே காதேஸ் பர்னா என்ற இடத்துல வரும்பொழுது 12 பேர் அங்கே வேவு பார்த்து அந்த கனிகளை கொண்டு வந்தார்கள். அந்த கனிகளை கொண்டு வந்தாலும் கூட அதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. ஈட்டிங் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்பொழுது முதற்பலன்களின் காலம். அந்த முதற்பலன்களின் காலத்திலே அந்த முதற்பலங்களை கொண்டு வரும் பொழுது அவங்க அதை சாப்பிட்டாங்க. சாப்பிடும் பொழுது என்ன செய்து அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று புலம்பும் பொழுது என்னாகும். 13 வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச காரியம். 13 வாசிக்கிறோம், 25-26 வாசிக்கும். நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பின்பு என்னாகும் 16:1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவங்க தாத்தான் அபிராம் கூட்டத்தார் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பூமி பிளந்து தாத்தான் கூட்டத்தார் அபிராம் கூட்டத்தாரை விழுங்கிவிட்டது. கோராகு கூட்டத்தாரை அக்கினி 290 பேரை பட்சித்து விட்டது. அதுக்கு பிறகு சும்மா இருக்கிறாங்களா? அதுக்கு பிறகும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை பண்ணிட்டீங்க, சாவடிச்சிட்டீங்க அப்படின்னு மோசைக்கு ஆரோனுக்குறமா சொல்லு. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க பாவம் செய்ததுனால ஆண்டவர் அடித்து போட்டார். இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதான் பாஸ்டர் ஒன்று செஞ்சாருன்னா அவர் செஞ்ச தப்பு, அவர் அப்படி செஞ்சுருக்கணும் இப்படி செஞ்சுருக்கணும் பேசுனீங்கன்னா நீங்கள் விசுவாசி கிடையாது. நம்மளை விட பாஸ்டருக்கு நல்லா தெரியும், அவர் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். குருவுக்கு மிஞ்சின சீசியங்களாக யாரும் இருக்க முடியாது. சீசன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல, அவருக்கு எப்படி ஊழியத்தை கையாளணும்னு தெரியும். நம்ம போயிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாத்தான் கோராகு கூட்டத்தார், கோராகு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க? அவங்க மோசைக்குரமாய் முறுமுறுத்தார்கள். தாத்தான் அபிராம் கூட்டத்தாரை பூமி விளங்கி போட்டது. கோராகு கூட்டத்தார் 250 பிரின்சஸ் அவங்க, அந்த 250 பிரின்சஸையும் அக்கினி பட்சித்து போட்டது. அதுக்கு பிறகு மீதி இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை பண்ணி போட்டீங்க, மோசையும் ஆரோனும் சேர்ந்து கொலை பண்ணி போட்டுட்டீங்க. அவங்க நல்லவங்க, அவங்கள நீங்கள் சாகடிச்சு போட்டுட்டீங்க. அது பாருங்க, இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவமாக இருந்தது. மோசையை விட அவங்க ஞானிகளாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு பைபிள் நல்லா தெரியலாம், நம்ம பக்தியாக இருக்கலாம். அதுக்காக மோசஸுக்கு ஒரு காலிங் அனாயிண்டிங் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணலை. அதனால் என்ன ஆனது? என்னாகும் 16:41 வாசிக்கலாம்.
மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும்,
நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். பாருங்க மோசஸ் மேலே எப்படி பழி வருது அப்படி சொல்றாங்க. நீங்க தான் காரணம்.
முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்திலிருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்.
கர்த்தருடைய, இங்க போதும், இவங்க வந்து நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கொன்று போட்டீங்க, அவங்க சாகிறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அங்க இறங்கி வருகிற. இறங்கி வந்த உடனே என்ன ஆயிட்டு? மோசே கண்டுபிடிச்சிட்டான், வாதம் வருது, வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோசேஸ் ஆரோனை சொல்லலாம், நீ சீக்கிரமாக ஓடிப்போ, நீ தூபகலசில் தூபம் போட்டுக்கொண்டு நீ வந்து கத்திர நோய்க்கு நீ விண்ணப்பம் பண்ணு, தூபத்தை ஏறெடுக்கணும். தூபம் ஜபத்துக்கு அடையாளமாக இருக்கு. அதனால் தூபத்தை நீ ஜபம் பண்ண வேண்டும். நீ ஆசாரியன், நீ ஜனங்கள் மேலே வாதை வந்திருக்குது, இந்த நேரத்தில் அந்த வாதையை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணணும்னா நீ ஜபம் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஒரு ஜபம் தேவை. அந்த ஜபம் இல்லைன்னா வாதை வந்து எல்லாரையும் சாவடிச்சிடும். ஒரு நிமிஷத்திலே அத்தனை பேரையும் அதையும் பண்ணுவேன். நீ சீக்கிரமாக ஓடி போகலன்னா இன்னும் நிறைய பேர் செத்துருவாங்க. நீ சீக்கிரமாக போனீங்கன்னா அங்கே நிறைய கொஞ்சம் பேர் சாகாமல் பார்க்கலாம், அல்லது நீ லேட் பண்ணி சோம்பேறியாக இருந்துக்கிட்டு நீ படுத்து படுத்து போரை மூடிக்கிட்டு நல்லா கால் தலை வரைக்கும் மூடிக்கிட்டு நீ ஏசியை போட்டுக்கிட்டு நீ தூங்கிட்டு கிடந்தீன்னா எல்லாம் செத்து போவாங்க. ஏசி போட்டால் குளிரும். அப்போ கோடை காலமாக இருந்தாலும் நம்ம போரையை மூடிக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும். ஒரு பாஸ்டர் அப்படி மூடிட்டு கிடந்தாருன்னா என்ன ஆகும்? அதனால் ஆரோனை பார்த்து, நீ ப்ரீஸ்ட்டு, நீ வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கூடாது, நீ உடனே வேகமாக ஓடணும், லேட் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேரே செத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரம் போனீன்னா எவ்வளோ பேர் சாவதை நிறுத்திடலாம். நீ தூபம் போட்டு நீ தேவனுக்கும் நீ மறித்தவளுக்கும் இதுக்கும் மத்தியில் நிற்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவே நின்றான்.
கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான்.
அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது.
அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 49 வாசிக்கலாம்.
கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர்.
14,700 பேர் இந்த வாதையில செத்துட்டாங்க. அதனால சீக்கிரம் போனீங்கன்னா, நீ இன்னும் லேட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஒரு நிமிஷத்துல அங்கங்க செத்து விழுந்துட்டு இருக்கு. வாதை வந்து விட்டது. நீ சீக்கிரமா போகணும். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்ட 50 வாசிக்கலாம்.
வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார் வாசலுக்கு மோசே இடத்தில் திரும்பி வந்தான்.
இதோ அவன் செத்தவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியிலே போய் தூபத்தை போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமேன். அதனால் ஆண்டவர் வாதையை நிறுத்தணும்னா அதுக்கு முன்னால் தூபம் போட வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும். நம்ம விழுப்பி ஜபம் உபாச ஜபம் வச்சிருக்கிறோம். ஞாயிற்றுலமே காலையில் பிரசங்கம் தான் முக்கியம், ரைட்டு தான். அதே சமயத்தில் விழுப்பி ஜபம் நமக்கு அவசியம். நமக்கு வாதைகள் வராதபடி இது தடை பண்ணுது. நம்முடைய ஃபேமிலியில் வாதைகள் வராதபடி, நம்முடைய சபையில் வாதைகள் வராதபடி, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் நம்மை தண்டிக்காதபடி இருக்க வேண்டுமென்றால் நம்ம தூபம் போட வேண்டும். இது ஆரோன் வந்த ஆசாரியன், அவன் தூபம் போட வேண்டும். அதனால் அவன் தூபம் போடும் பொழுது அவன் சீக்கிரமாய் ஓடிப்போன்னு மோசே சொல்கிறான். நான் அதை தான் யோசித்தேன். ஏன் சீக்கிரமாக போனான்னா, லேட்டானா இன்னும் நிறைய பேர் செத்துருவாங்க. மோசஸ் செட் அண்ட் ஆரோன், டேக் த சென்சர் அண்ட் புட் ஃபயர் தேரின் ஃப்ரம் ஆஃப் த ஆல்டர் அண்ட் புட் ஆன் த இன்சென்ஸ். ஆல்டர்லேருந்து ஃபயர் எடுக்கணும், வீட்டிலேருந்து ஃபயர் எடுக்கக்கூடாது. அதனால் புட் ஆன் இன்சென்ஸ். இன்சென்ஸ்னா தூபம் இருக்கும். அண்ட் கோ குயிக்லி அண்ட் டு த காங்கிரிகேஷன். கோ குயிக்லி அண்ட் டு த காங்கிரிகேஷன். நீ வேகமாக போ. ஆண்டவரால் ஸ்டாப் பண்ண தெரியாதா? ஸ்டாப் பண்ண தெரியும். ஆனால் அதுக்கு தூபம் போடணும். அப்படி செஞ்சால் தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது இருந்து என்னது? இது காட்ஸ் ப்ரோக்ராம். இது ஒரு காரியத்துக்கு முன்னால் போதுமான ஜெபம் பண்ண வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த மெசேஜில் இருக்கவங்க ஜெபம் பண்ணதுக்கு சோம்பலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஜெபிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டந்தானா? கஷ்டந்தான். மனசுக்கும் மாம்சமும் அது விரும்பாது. அந்த மனசையும் மாம்சத்தையும் நம்ம ஜெயிச்சு ஜெபிக்கணும். நான் கடந்த நாளில் ஊருக்கு போயிட்டு வந்தேன். திங்கக்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை காலையில் வந்தேன். அங்கே கொஞ்சம் அலைச்சல், எனக்கு கால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, இருந்தாலும் பெயின் இருக்குது. காலையில் முழிப்பு வருது, ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வரும். அப்போ நான் ஜெபம் பண்ணலாமா அல்லது இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது படுத்துக்கிடலாமா? சில நேரங்களில் படுத்துக்கிடுவேன் ஒரு ஏதாவது ஒரு நாளில். ஆனால் இப்போ யோசித்தேன், நம்ம ஜெபம் பண்ணலன்னா இந்த சபை ஆசீர்வதிக்கப்படாது. நான் வந்து ஆர்வனாக இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. அது என்ன தான் ஸ்ட்ரெயின் ஆகியிருந்தாலும், கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிவிட்டது, அப்படி இருந்தாலும் ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்ண. நான் என் மனைவியும் ஜெபம் பண்ணும். எல்லா பிலீவர்ஸுக்கும் இந்த செகண்ட் செஷனில் ஜெபிக்கிறீங்களா, அந்த ஜெபத்தை எல்லாமே அங்கே கொஞ்சம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு வந்து காங்கிரிகேஷனுக்காக ஜெபிக்கணும், தூபம் போட வேண்டும், மத்தியில் நிற்கணும். அது எனக்கு மேலே விழுந்த கடமை. நான் ஜெபிக்காமல் சோர்ந்து போனேன்னா நான் டல்லாக என்னன்னா அந்த சபையும் டல்லாயிரும். இந்த சபை வந்து இது ஒருவேளை இது வந்து மெம்பர்ஷிப் குறையாட்டாலும் இந்த சபை உலகப்புறமாக மாறிடும். சில சபையில் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அது உலகப்புறமாக இருக்கும். இது ஆவிக்குரிய பரமாக இருக்கு. காரணம் அங்கே ஒரு ஜபம் இருக்குது. ஆண்டவர் ஜபிப்பது அவசியம் என்று சொல்லுகிறார். அதனால் முதலாவது நீங்கள் வந்து சபைக்காக ஜபிக்க வேண்டாம், உங்களுக்காக முதல்ல ஜபிங்க. உங்கள் மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருந்தாலே இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி அர்த்தம். நீங்கள் நல்லா இல்லைன்னா சபை ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை? நமக்கு நல்ல புத்தி இல்லை. சில நேரங்களில் சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. அதனால் நம்ம இருந்த நிலைமையை விட்டு முன்னேற மாட்டோம். அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோபு தன் சிநேகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அவனை ஆண்டவர் ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்து, நான் உங்களுக்காக ஜெபிச்சா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நான் எனக்காக தான் ஜெபிக்கணும்னு இல்லை, உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் பார்க்குறாரு, இவன் வந்து இப்படி ஜனங்களுக்காக நல்ல எண்ணத்தோடு உண்மையான அன்போடு இவன் ஜெபிக்கிறான். அவங்க சோகமாகணும், நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க ஐஸ்வர்யமானங்களாக மாறணும். இந்த வார்த்தையானது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டோம்னு அதனால் நான் இவனை லிஃப்ட் பண்ணுறேன். இந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போட்டி பொறாமையாக நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா, அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் இருந்த இடத்த விட்டு மேலே வர மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய வருமானம் வேணும், நிறைய பணம் வரணும், ஏதோ நல்லா இருக்கணும்னா நீங்கள் மற்றவனுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய ப்ரோக்ராம். அப்படி தான், நீ இப்படி செஞ்சால் நான் உன்னை இப்படி ஆக்குவேன், நீ உனக்கு நல்ல மனப்பான்மை இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை உருவாக்க வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நான் விடுதலை, நீ ஜெபம் பண்ணாட்டா நான் சைலண்ட்டாக இருப்பேன். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் நாம் தான் ஜெபிக்க வேண்டும். 40 வருஷம் ஆகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்தரத்தில் 40 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆண்டவருடைய ப்ரோக்ராம் எகிப்திலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கி கானானு கொண்டு போக வேண்டும். இதுதான் காட்ஸ் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் எகிப்திலே அவர்களை சந்தித்து அவர்களை ஒரு ப்ராஃபட் மூலமாக மனாந்தரத்தில் வழி நடத்தி, பின்பு பிரைடு மினிஸ்ட்ரி என்ற கொடுத்து அவங்கள வந்து கானாந்தேசத்துக்கு கொண்டு சொல்லணும். அதே சேம் தான் பேட்டர்ன். அது நேச்சுரல், இது வந்து அதை விட மேலானது. இது தேர்ட் எக்ஸடஸ். அதே அதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். எகிப்திலே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்கிற உலகம் வந்து எகிப்து. இந்த மெசேஜ் நம்மளை சந்திக்கிறது. நம்ம அந்த மெசேஜ், இந்த வாய்ஸ் ஆஃப் த பிளட்டுக்கு செவி கொடுக்கும் பொழுது, நம்ம ரத்தத்தின் கீழே வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். நம்ம செங்கடலை தாண்டி வனாந்தரத்தில் வந்து 40 இயர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 40 இயர்ஸ் முடிச்சிட்டீங்க. நம்முடைய ஊழியமும் 40 இயர்ஸ் முடிஞ்சு விட்டது. அதனால் 40 இயர்ஸ் வந்து எ டைம் ஆஃப் ப்ரொபேஷன், ப்ரொபேஷனரி பீரியட், சோதனை காலம். அது முடிந்துவிட்டது. When 40 years was on, elected people went into the land. அதில் elected people தான் அங்கே கானாந்தேசத்துக்கு போனாங்க. ஜோஷுவா காலேப் elected, மற்றவங்க எல்லாம் எகிப்திலேருந்து புறப்பட்டவங்கெல்லாம் அந்த ப்ரொபஷனரி பீரியடில், அந்த டைம் ஆஃப் ப்ரொஃபஷனில் விழுந்து போனாங்க. ஆல் ஹூ வேர் நாட் ஆஃப் தட் பஞ்ச், அவங்க எலெக்டடாக இல்லாதவங்க. ஆல் தோ தே கேம் அவுட் அண்ட் டு டை அண்ட் குடின் கோயின், இதோ அவர்கள் மறித்து போனார்கள். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. இப்பொழுது ஜாஷுவா வந்திருக்கிறார். ஆண்டவர் பிரதர் பென்காமை எடுத்துக்கொண்டார். ஜாஷுவா, இப்போ ஜாஷுவா மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, பிரைட் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இப்பொழுது வார்த்தையை போதிக்கிறார்கள். பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். யோசுவா 5:14 அந்த பலமுள்ள தூதன், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தர், அவர் அங்கே இறங்கி வந்திருக்கிறார். ஜோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கால் மிதிக்க என் விடத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். யோசுவா 1:3 சொல்லியிருக்கார், நீ கால் மிதிக்க என் விடத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இதோ டைட்டில் டீடு நமக்கு கொடுத்துருக்கிறார். ரிவீல்டு வேர்டு, உடன்படிக்கை, அந்த ரிவீல்டு வேர்டு, உருவின பட்டயம் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் யூ புட் யுவர் ஃபுட் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். யோசுவா 1:3 வாசிக்கலாம்.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
இதோ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். புட் யுவர் ஃபுட் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அன்னைக்கு நேச்சுரலாக கால் மிதிச்ச அந்த இடம் உனக்கு சொந்தம். இன்னைக்கு நம்ம காலெல்லாம் போய் மிதிக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு ப்ராமிஸ் ஆஃப் காட் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராமிஸ் ஆஃப் காட் மேலே நீங்கள் வந்து விசுவாசம் வைத்து அதை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். எப்போ யாருக்கு கிடைக்கும்? யூ ஹேவ் த டைட்டில் டீட். இன்னைக்கு நம்ம டைட்டில் டீடை பெற்றிருக்கோம். அந்த கானான் தேசத்துக்குடைய டைட்டில் டீடு இவங்க கையில் இருக்குது. அந்த பத்திரம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க சுதந்திரவாளி கிடையாது. அவங்க இப்போ காலி பண்ணிட்டு போகணும். அந்த 7 ஜாதிகளும் காலி பண்ணிட்டு போகணும். ஏன்னா பேப்பர் இங்கே வந்திருக்கு, டைட்டில் டீடு வந்திருக்குது. யோசுவாட்ட அந்த டைட்டில் டீடு இருக்குது. இதோ அவங்க எந்த ப்ராமிஸையும் எந்த இடத்தையும் கிளைம் பண்ணலாம். அது அவங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. யூ குட் கிளைம் தோஸ் திங்ஸ். வி வாண்ட் டு பி லைக் தட். அந்த நள்ளிரவின் நண்பன் போல, ஆண்டவரே நீ எனக்கு 3 அப்பங்களை தரவே இல்லை, நிறைய தர, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க. உங்களுடைய டாட்டர்ஸ், உங்களுடைய சன்ஸு, உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய ஒய்ஃபு, உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரையும் நீங்கள் கிளைம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கிளைம் பண்ணுங்க. வீடு இல்லாதவங்க வீடை கிளைம் பண்ணுங்க. எல்லாமே கிளைம் பண்ணுங்க. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் கார் வாங்கிட்டாங்க. காரை கிளைம் பண்ணுங்க. எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை கொண்டு வரும். நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைட்டில் டீடு வச்சுருந்தா எல்லாமே உங்களுக்கு சொந்தம். நீங்கள் எலெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு இப்போ காணாந்துக்கு வந்திருக்கிறீங்க. இடவழியை தாண்டி, யோர்தானை தாண்டி வந்திருக்கிறீங்க. நீங்கள் சீல்ஸ் நிஜ திறக்கப்பட்டிருக்கு. டைட்டில் டீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கால் மிதிக்கும் எவ்வளத்தையும் உனக்கு தந்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாடஸ், எக்ஸாடஸ் வந்து தேர்ட் எக்ஸாடஸுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அது நேச்சுரல். இது வந்து அதை விட மேலானது. நேச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு சொந்தமானது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு கிளைம் பண்ணுங்கள். ஜெபத்தில் கிளைம் பண்ணுங்கள். போதுமான அளவு ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தரம் ஜெபம் பண்ணுகிறார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. 26 மத்தேயு 26:36 வாசிக்கிறோம். திருப்பி 2 திருப்பு போய் ஜெபம் பண்ணுகிறார். சீசர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு தூங்காதங்க, சோதனைக்கு உட்படாதபடி வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு பேர் 2 திருப்பு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இது நீங்கள் கூடாது. அதனால் இந்த பாத்திரம் என்ன கூட நான் அதைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார். பிறகு 3 தரப்பும் ஜெபம் பண்ணுகிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து 3 தடவை ஜெபம் பண்ணுறார்? 1 தடவை ஜெபம் பண்ணா போதாது. அவர் ஏன் ஜெபிக்கணும்? அவர் மேனாக இருக்கிறார். மேன் அண்ட் காட். ஹி வாஸ் எ பெர்ஃபெக்ட் மேன் அண்ட் பெர்ஃபெக்ட் காட். பரிபூர்ண மனிதன், பரிபூர்ண மேனுங்க பார்ட்டில் அவர் ஜெபம் பண்ணணும். நீங்கள் இப்போ மேனுங்க பாட்டில் இருக்கிறீங்க. நீ ஜெபம் பண்ணணும். நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து அவர் 3 தரம் ஜெபம் பண்ணுறார். போதுமான அளவு ஜெபம் பண்ணவே. பின்பு என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஆள் பிடிக்க வர்றாங்க. அவரை கைது பண்ண வரும்பொழுது யூதாஸ் காரியத் வருகிறான். யாரை தேடுறீங்க? நசேனா இயேசுவை தேட. பின்னிட்டு விழுகிறாங்க. திருப்பி 2 சொல்கிறார், நீங்கள் நான் தான் அந்த இயேசு. நீங்கள் என்ன பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஜெபம் இந்த சீசனில் விட்டுருங்க. அவரே வாலண்டியராக ஒப்பு கொடுக்குறார். ஏனென்றால் அவர் போதுமான அளவு ஜெபம் பண்ணிட்டார். இப்பொழுது அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 3 நாளில் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசம் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். காரணம், அவர் கெஸ்ஸெமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். தனக்காக ஜெபம் பண்ணினார், உங்களுக்காக ஜெபம் பண்ணினார். என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன்னு சொன்னார். அருமையாளர்களை, நாமும் அவ்விதமாக ஜெபிக்க இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை சந்தித்தார். அவரே வாலண்டியராக போய் கேட்குறாரு, யாரை தேடுறீங்கன்னு. பயந்து ஓடலை. அதே போல் அருமையாளர், இந்த உலகத்தில் தைரியமாக வாழ வேண்டும் என்றால், சூழ்நிலையை சந்திக்க வேண்டும் என்றால், இயேசுக்கு அந்த ஜபம் இருந்தது போல் நமக்கு ஜபம் இருக்கும் என்றால், அதுக்கு இந்த கொஞ்சம் ஒரு காரியத்துக்காக ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ஒப்பு கொடுத்தோம். அந்த மனசை உறுத்துது. அது மடுக்கடி வந்து மனசில் ஞாபகத்துக்கு வருது. ஆஃப் அன் அவர் ஜெபம் பண்ணி பாருங்கள், அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தைரியமாக அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கேட்டதான வார்த்தைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்புக்கு எஜமான், அறுவடையின் எஜமான், த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அவர் லேபரர்ஸை அனுப்பும்படியாக நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவரா நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா அனுப்ப முடியாது. அவர் அனுப்பாவிட்டால் டெலிவரன்ஸ் கிடைக்காது, ரெடெம்ஷன் வராது, ஆசீர்வாதம் வராது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வே ஆஃப் பிளஸ்ஸிங், வே ஆஃப் டெலிவரன்ஸ், வே ஆஃப் ஹீலிங் எப்படி என்றால், முதலாவது ஜெபிக்க வேண்டும். அதை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், அவங்க நமக்காக ஜெபிக்கானு இல்லை, நம்ம ஜெபிக்கணும், மற்றவங்களும் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம அதை எதிர்பார்க்கிறார், அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், நான் கிரியை செய்ய வேண்டும். ஆனால் அதுக்கு போதுமான ஜெபம் இல்லை. நான் அற்புதங்களை செய்ய முடியும், ரசிக்கக்கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி தேவனுடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு நல்லவராயிருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாக அவர் கிரியை செய்வார். எல்லாரும் கத்துக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். தானியல் போல ஜபித்திடும் காசு பலன் மறைந்த, தானியல் போல ஜபித்திடும் காசு பலன் மறைந்த, திறப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கே களை பின்வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போன, பாவம் பெருகுதே பாருங்கள் பரவி
விழிப்பு ஜெபத்தில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கவும் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை கேட்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நீர் காத்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஜபம் செய்தால்தான் நீர் ஆண்டவரே கிரியை செய்ய முடியும் என்பதை கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக இப்பொழுது நீர் எங்களுக்கு போதித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் அப்ரோச் பண்ண உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த விழிப்பு ஜபமானது எங்களுக்கு விசேஷித்த ஆராதனையாக இருந்து எங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே, திரளான ஜனங்கள் உம்மிடத்துல வருவதை கண்டு அவங்க மேல நீர் மனதுருகி நீர் கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது உம்முடைய ஹார்வெஸ்டா இருக்கிறது. ஜனங்கள் எல்லாருமே உம்முடையவர்கள், ஆத்துமாக்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் லேபரர்ஸ் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய வேலையில எங்களுக்கு ஒரு பார்ட்டை நீர் தருகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்காமல் நீர் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதை குறித்து அந்த இம்பார்ட்டன்ஸை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது எம்முடத்திலேந்து எதையாவது ஒன்று நாங்கள் பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. அவிதமான ரியல் சின்சியர் பிரேயர் செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் உலகத்துல வந்து 3.5 வருஷம் ஊழியத்தை செய்தீர். யூதேயா சமாரியா கலிலேயால ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே ரியல் மினிஸ்ட்ரியை நீர் செய்தீர். உண்மை தொடர்ந்து அந்த சீஷர்களுக்கு அந்த ஊழியத்தை விட்டு போகும் பொழுது அவங்களும் ஒரு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை அவர்கள் போதித்தார்கள். உண்மையான ஆத்ம பாரத்தோடு செயல்பட்டார்கள். ட்ரூ லேபரர்ஸாய் அவர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது அந்த லேபரர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் என்று நீர் சொல்லும் பொழுது அதே தான் இந்த கடைசி காலத்திலும் அவ்விதமாய் தான் இருக்கிறது கர்த்தாவே. ட்ரூ மினிஸ்டர் ரொம்ப சொற்பமான பேர் இருக்கிறார்கள். ட்ரூ பிலீவர்ஸ் ரொம்ப சொற்பமான பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உண்மையானவர்களாய் இருக்க உமை நோக்கி ஜெபிக்க கர்த்தாவே, உம்முடைய ப்ரோக்ராமை மூவ் பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருத்தர் நியூ பர்த் அடைய வேண்டும், ரெடாம்ஷன் பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. ஒரு பாஸ்டர் உண்மையான ஆத்ம பாரத்தோடு இருந்தால்தான் அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. இது எல்லாமே காட்ஸ் பேட்டர்ன் அண்ட் ப்ரோக்ராமா இருக்கும் பொழுது அதன்படிதான் நீர் செயல்படுவீர் கர்த்தாவே. அதை அறிந்து உணர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபையை தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது உம்முடைய அறுப்பா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் வேண்டவரை ஜெபிக்கும் பொழுது நீர் அந்த வேலையாட்களை அனுப்புகிறீர். மேன் பார்ட் அண்ட் காட்ஸ் பார்ட் என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய பார்ட் நீர் செய்ய நாங்கள் செய்யும் பொழுது உம்முடைய பார்ட் ஆண்டவரே அது அற்புதத்தை செய்வது, ஜபத்தை கேட்பது, எங்களை ஆசீர்வதிப்பது, எல்லாவற்றையும் நீர் செய்வீர் கர்த்தாவே. அவிதமான தேவனங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய மனைவிமார்களுக்காக ஆண்டவரே, கணவன்மார்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. நீர் அவிதமா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் கர்த்தா. அவிதமாய் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியக்காரர்கள் உண்டு கர்த்தாவே, ஆனால் ஜெபிக்காமல் நீர் அனுப்ப மாட்டீர். அறுவடையானது மிகுதியாய் இருக்கிறது கர்த்தாவே. அதை குயிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணணும் என்பது அது ஆண்டவரே கட்டளையாக காணப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அது ஆண்டவர் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது கர்த்தாவே. அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கர்த்தாவே ஊக்கமாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தாவே. உம்முடைய ப்ரோக்ராம் அது ஃபாஸ்டா மூவ் ஆகும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் உம்முடைய ப்ரோக்ராம் அங்க மூவ் ஆகாது கர்த்தாவே. அதை நாங்கள் பேரலைஸ் பண்ணாதபடி அது மூவ் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய ப்ராமிஸ் வெட்டிங் சப்பரா இருக்கிறது, எங்களுடைய ப்ராமிஸ் பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சரா இருக்கிறது. நாங்கள் அதை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் நிச்சயமா நீர் எங்களுக்கு அதை தருவீர் கர்த்தாவே. நீர் அறுப்புக்கு எஜமானா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய அறுப்புக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு அதில் ஒரு பங்கை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேசத்தை நீர் அழிக்க வரும்பொழுது யாராவது திறப்பிலே இருக்கிறார்களா என்று நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. திறப்பிலே யாராவது இருந்தால் அதற்காக ஜெபித்தால் உடனே நீ நியாய தீர்ப்பை போஸ்ட்போன் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் கிருபை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்களை அழிப்பது உமக்கு விருப்பமே இல்லை, ஜனங்களை அழிப்பது உம்முடைய சித்தமே அல்ல ஆண்டவரே. எல்லாரையுமே காப்பாற்றணும், எல்லாரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் நீர் விரும்புகிறீர். ஆனா ஒரு மனுஷன் அங்க ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. அவிதமாய் ஜெபிக்க யாருமே இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அது அவங்க மேல வருகிறதா இருக்கிறது. நாங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களா இருக்க அந்த மோசே திறப்பின் வாயிலே நின்றான் கர்த்தாவே. அந்த ஆபிரகாம் திறப்பின் வாயிலே நின்றான் கர்த்தாவே. அதே போல நாங்களும் நிற்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்மை நோக்கி கர்த்தாவே ஆண்டவரே நன்றி நன்றி செலுத்தாதபடி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தார்கள். மோசே என்ற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். அந்த தாத்தான் அபிராம் கூட்டத்தார் எல்லாரும் அவனுக்கு எதிர்த்து நின்று, கர்த்தாவே எல்லாரையும் நீர் அழித்து போடும் பொழுதும் ஆண்டவரே தேவனுடைய மனுஷனை குறை சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். அவிதமான பேட் ஆட்டிடியூட் எங்களுக்கு ஒருத்தருக்கும் இராதபடி எல்லாருமே காட்ஸ் வில் படி நாங்கள் நடக்க, உம்முடைய புரோகிராமை அறிந்து நாங்கள் செயல்பட, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்டர் ஆண்டவரே அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் நிதானித்து கர்த்தாவே இந்த ஊழியத்தில் கர்த்தாவே நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல மனப்பான்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஜனங்க மேல நியாய தீர்ப்பு வரக்கூடாது, அதனால நீ சீக்கிரமாய் போய் தூபத்தை போட வேண்டும் என்று அந்த மோசே ஆரோனுக்கு சொன்னான் ஆண்டவரே. கோ குயிக்லி என்று சொல்லும்போது ஆண்டவரே இல்லனா ஜட்ஜ்மென்ட் அவங்க மேல வேகமாக வரும் என்று அந்த ஆத்ம பாரத்தோடு அவன் சொல்லும்போது ஆண்டவரே அந்த ஆரோன் துரிதமாய் போனான் ஆண்டவரே, வாதையானது நிறுத்தப்பட்டது. அதே போல நாங்கள் ஜட்ஜ்மென்ட்டை ஸ்டாப் பண்ண வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க கர்த்தாவே, எங்களுடைய ஓன் ஃபேமிலிக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உம்மிடத்தில் ஆம்னிபோட்டன்ட் காட் ஆன் நீர் இருக்கிறீர், எல்லாத்தையுமே உமால செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அபாண்டன்ட் பவர் இருக்கிறது ஆண்டவரே, அபாண்டன்ட் பிளஸ்ஸிங் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் அது எல்லாமே ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையின் மூலமாக காண்பிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அனுதினமும் ஜெபிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 40 வருஷம் தாண்டி அவங்க எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வரும்பொழுது ஆண்டவரே அந்த எலெக்டட் பீப்பிள் தான் அவங்க உள்ளே பிரவேசித்தார்கள், ஜோஷுவான் காலேப் தான் உள்ளே பிரவேசித்தார்கள். நாங்கள் அவிதமான எலெக்டட் பீப்பிளா இருக்க வேண்டும், நாங்கள் ட்ரூ பிலீவரா இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவிதமாய் நாங்கள் வரும்பொழுது நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னீர். ஏனென்றால் அந்த டைட்டில் டீட் அவங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த 7 விதமான ஜாதிகள் அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அது சொந்தம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை ப்ராமிஸ் ஆகி கொடுக்கும் பொழுது அவங்க அதை கிளைம் பண்ணும் பொழுது அதற்காக போராடும் பொழுது நீர் அதை அவங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். பலமுள்ள தூதனா இறங்கி வந்து டைட்டில் டீடை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்க அன்னைக்கு அவங்க ஒரு லேண்ட்ல தங்களுடைய காலை மிதித்தார்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ் வேர்ட் நீர் எங்களுக்கு நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அவிதமான ப்ராமிஸோடு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சி அதற்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிப்பது. அது கிறிஸ்ட் நேச்சரா இருக்கிறது, அது கிறிஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கிறது. அவிதமான நேச்சர் எங்களுக்கு தாரும், அவிதமான ஸ்பிரிட் எங்களுக்கு தாரும். உம்முடைய கிரேஸ் எங்களுக்கு நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறீர், ஆனால் நீர் உலகத்துல வரும்பொழுது அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக நீர் 3 டைம்ஸ் நீர் ஜெபம் பண்ணினீர் ஆண்டவரே. அது ஒரு காரியத்துக்கு போதுமான ஜெபம் அவசியம் என்பதை அது குறிக்கிறது கர்த்தாவே. அவிதமான நீர் ஊக்கத்தோடு ஜெபம்பண்ணும் போது உம்மை அந்த செல்ஃப் ஆண்டவரே, அந்த சுயத்தையும் நீர் ஜெயித்தீர், மரணத்தையும் ஜெயித்தீர், பிசாசையும் ஜெயித்தீர், எல்லாத்தையுமே பாதாளம் எல்லாத்தையுமே நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. அந்த ஜெயமானது அங்க ஜெபத்தில் இருந்தது கர்த்தாவே. அவிதமான ஜெபிக்கிறவர்களாய் போதுமான அளவுக்கு ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க நீர் எங்களை டியூன் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை அதற்கு நேராக நீர் திருப்பும் ஆண்டவரே, எங்களுடைய ஃபோக்கஸ் பிரேயருக்கு நேராக நீர் கொண்டு செல்லும் ஆண்டவரே. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க, நீர் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க, நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மையும் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். எந்த காரியத்தையும் இடத்துல நாங்கள் பெற முடியும் ஆண்டவரே, பெறலன்னா அது எங்களுடைய ஃபால்ஸ் தான் கர்த்தாவே. நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஊக்கத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருக்கிற ஃபுல்னஸ் ஆஃப் தி பிளெஸிங்கை சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நாள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.